ஹல்லேலூயா. மறுமையான மாலை வேளையில உங்கள் மத்தியில் இணைப்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வவுனியால் இருக்கிற எங்களுடைய இசி பூரண சுவிசேஷ சபையிலிருந்தும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 1991 ஆண்டுடைய வழிநடத்தின்படி அங்கே ஊழியத்துக்கு நான் ஒப்புக் கொடுத்தேன். 1995 வரைக்கும் இந்தியாவிலே ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அங்கே 1995 ஒரு திருமண ஆராதனைக்கு நான் இலங்கைக்கு வந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் அங்கே இலங்கையில தங்கி ஊழியம் செய்யும்படி என்னோடு பேசி வவுனியாவிலே அங்கே ஊழியம் செய்யும்படி ஆண்டவர் திட்டமாய் பேசி வவுனியாவிலே ஒரு அகதி முகாம் இருக்கிறது சிதம்பரபுரம் என்ற இடத்துல ஆசி குளத்து பக்கத்தில் அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து அவனுடைய கிருபையினாலே இன்று வரைக்கும் ஆண்டவர் ஊழியம் செய்ய கிருபை செய்தார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2000 அந்த இடத்துல யுத்தத்தினாலே பாதிக்கப்பட்ட அநாத பிள்ளைகளுக்கு ஒரு சிறு வெள்ளத்தை ஆரம்பித்தோம். 2002 ஒரு வேதாம கல்லூரி இலங்கையிலே யுத்தத்தினாலே ஊழியத்திலே வந்திருக்கிற ஊழியக்காரர் அநேக படிக்காத வேதாம கல்லூரியில் படிக்காத ஊழியக்காரர்களுக்காய் அந்த வேதாம கல்லூரியை நாங்கள் ஆரம்பித்து அங்கே 2005 பிற்பகுதி வரைக்கும் நாங்கள் நடத்தி போன வருஷம் அங்கே பிரச்சனை இருக்கும் பொழுது பல இடங்களில் இந்த ஊழியக்காரர் வராதபடியினால் வர முடியாமையினாலும் நிதி பிரச்சனை அழைப்பதற்கு அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம். அவனுடைய கிருபையினாலே கத்த நல்லவராயிருக்கிறார். வவுனியாவிலே உங்களுக்கு தெரியும் அங்கே பல சபைகள் உண்டு. அங்கே வவுனியாவிலே ஜோகராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரரை கடந்த மார்ச் மாதம் பிடித்து அவரை 2 பின்பு கொலை செய்யப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்படியான சூழ்நிலைகளோடு கூட கர்த்தர் நம்மோடு கூட நல்லவராயிருந்து நம்மை நடத்தி வருகிறார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் இணைப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையாயிருக்கிறது. இன்னொருத்தில் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு நோக்கமாயிருக்கிறது. அதனாலே ஆண்டவர் முகாந்திரம் இல்லாமல் இந்த இடத்துல கொண்டு வர மாட்டார். ஆகையினால் நிச்சயமாய் இந்த மாதவளையில் உங்களுடைய கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எல்லாம் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணி நாம் கடந்து போக போற நல்ல ஆண்டவரே, இந்த மாலைகளிலே நீர் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். ஒவ்வொருடன் நீ பேசும், என்னோடு நீ பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. ஹல்லேலூயா. இந்த நாளிலே சோதிக்கப்படுகிற உங்கள் விசுவாசம் என்ற தலைப்பிலே இந்த நாளிலே நான் உங்களோடு பேச போகிறேன். பரிசுத்த ஆவியான வழிநடத்தோடு கூட எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 1:7 எடுத்து யாரோ ஒருவர் எனக்காக சத்தமாய் வாசிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 1:7.
அழிந்து போகிற பொன்
அக்கினியினாலே சோதிக்கப்படும்.
அதை பார்க்கிலும்
அதிக விலையேற பெற்ற
பெற்றதாக இருக்கிற
உங்கள் விசுவாசம்
சோதிக்கப்பட்டு
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது
உங்களுக்கு புகழ்ச்சியும்
கனமும்
மகிமையும்
உண்டாக காணப்படும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற எங்களுடைய விசுவாசம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தில் இயேசுவோடு நின்று பல நேரங்களிலே சோதிக்கப்பட்டவர் பேதுரு. அவரை ஆவியானவர் இந்த காரியத்தை எழுதும்படி உந்தி தள்ளியிருக்கிறார். அழிந்து போகிற பொன், இன்றைக்கு நாங்கள் பொண்ணுக்கு அதிக மதிப்பு கொடுக்கிறோம், அது அதிக விலையேற பெற்றது. அதை பார்க்கலும் அங்கே ஆவியானவர் சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம், இன்றைக்கு நாம் விசுவாசிக்கிற நம்முடைய விசுவாசம் அதை பார்க்கலும் 1000 விலையேற பெற்றது. அல்லேலூயா. நம்முடைய இயேசு ரட்சகர் என்று நம்மை விசுவாசிக்கிறதும் நாம் அவருக்காக வாழ்வதும் நம்முடைய விசுவாசம் அதிக விலையேற பெற்றது என்று சொல்லுகிறது. பக்கத்து காலப்பாட்டை சொல்லுங்க, உங்களுடைய பொண்ணை பார்க்கலும் நீங்கள் நம்பியிருக்கிற விசுவாசம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க, கரங்களை எடுத்து நல்ல சொல்லுங்க பாபம். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் விசுவாசியா இருக்கிறோம். நாங்கள் மறிக்கிற வரைக்கும் நாங்கள் தேவனுடைய பிள்ளையாய் விசுவாசத்திலே வாழும்படியா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய விசுவாசத்திலே பிரச்சனை வரும்பொழுது எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணி ஆண்டவரே நீ அனுமதிக்கிறீர், சோத்திரம் என்று சொல்லி நாம் கடந்து போகிறோம் என்பதை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அநேக நேரங்களிலே நாம் ஒரு பாரம்பரிய அல்லாட்டி அநேக நேரங்களிலே நாம் அங்கே கடமைக்காக அல்லது ஆண்டவரை அழைச்சிட்டால் அல்லாட்டி என்னுடைய ஊழியக்காரருக்காக நான் சில நேரத்திலே நான் ஆராதனைக்காக நான் கலந்து வர முடியும். ஆனால் விசுவாசத்திலே ஒரு மனுஷன் நிற்பது என்று சொல்லும் பொழுது அதில் அவன் சோதிக்கப்படும் பொழுது ஆண்டவருக்காக நிற்கிறதுதான் ஆண்டவர் நம்மை உண்மையாய் அழைத்த நோக்கத்தின் உண்மை அல்லது அனைத்து நோக்கத்தின் உறுதி அதுதான். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தன்னுடைய முழு ரத்தத்தையும் சிந்தி நம்மை சம்பாதித்திருக்கிறார். நாம் இந்த பூமியிலே வரப்போகிற உபத்திரத்திலே அல்லது எங்களுடைய பாடுகளிலே அல்லது எங்களுடைய பிரச்சனையிலே ஆண்டவருக்காய் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் வரும்பொழுது என்னது தான் காண்பாரோ என்று சொல்லி கேட்டார், விசுவாசத்தை. ஏன்னு சொன்னால் சுனாமி வந்து ஜலங்குடியில் ஒரு பக்கம் சோர்ந்து போனது, பிரச்சனை வந்து வந்து சோர்ந்து போனது, பாடுகள் வந்து வந்து சோர்ந்து போகும். இப்படி பல நேரங்களிலே ஜலங்குடைய இருதயம் சோர்ந்து போய் விசுவாசியோட இருதயம் சோர்ந்து போகிற நேரத்திலே தானே இயேசு சீக்கிரமாய் வருவார். அவ்வளவு ஆண்டு வருகிறார், வரப்போகிறார், நாம் எல்லாம் ஆயத்தப்படுவோம். நாம் ஆண்டுடைய விசுவாசம் விட்டுவிட வேண்டாம். இந்த பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சொல்லும் பொழுது இது நெடுக சொல்லுகிறது தானே, அல்லது ஒவ்வொரு பிரசங்கிமாரும் வந்து ஏதோ சொல்லுகிறது தானே. அதாவிட்டால் இந்த விசுவாச பாடுகள் நம்மை சேதப்படுத்தாது சொல்றாங்க, ஆனால் இது எனக்கு தாங்க முடியாமல் இருக்கிறதுனாலே நான் என்ன செய்ய போறேன் சொல்லி சொந்து போகலாம். இல்லை, கடந்து வந்த பரிசுத்தவான்களும் அல்லது இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை போல பாடுள்ள எல்லா மனுஷர்களும் கண்டு வந்த பாதை தான். விசுவாசம் சோதிக்கப்படும், ஆனால் தேவன் வரும்பொழுது அல்லது இந்த உலகத்திலே அது நமக்கு மகிமையாய் காணப்படும். அல்லேலூயா, சத்தமாய் சொல்லுங்க அல்லேலூயா. ஆகையினாலே எங்களுடைய இந்த உலகத்தில் இருக்கிற பொன் அக்னியிலே போடப்படும் பொழுதுதான் அது நல்ல பொண்ணா அல்லாவிட்டா நல்ல பவுனா அல்லாவிட்டா அதுல போலியா இருக்கிறான்னு சோதிக்கப்படும். நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் பொழுதுதான் நான் உறுதியா இருக்கிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியும். நான் ஆண்டவுடைய பிள்ளையா, ஆண்டவுடைய பிள்ளையா நான் நினைத்திருக்கிறேனா அல்லாவிட்டா நான் உள்ளதுக்காக வாழ்றேனா என்று சொல்லி எனக்கு தெரியும். இந்த மாலைபொழில விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமை பற்றி ஒரு சில நிமிடங்கள் பார்த்து கடந்து போக நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், 22 அதிகாரம் ஆதியாகமத்தில் 1-2 வசனத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆபிரகாமை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தகப்பன். ஆனால் ஆபிரகாம் சோதிக்கப்படும் பொழுது அவருடைய பகுதி, அவருடைய அறிக்கை எல்லாமே தேவனை சார்ந்ததாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே பல சோதனைகள் வந்தது. கூட்டிக்கொண்டு போனவன் கைவிட்டு போனான், நம்பினவர்கள் அநேகர் கைவிட்டார்கள், பல நேரங்களில் எடுத்த முயற்சியில தோல்வி வந்தது. ஆனாலும் ஆபிரகாமை அழைத்த தேவன் கைவிட மாட்டான் என்ற விசுவாசம் ஆபிரகாமுக்கு எப்பொழுதும் இருந்தது. அல்லேலூயா. வாசிங்கள் 22 அதிகாரம் 1-2 வசனம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார்.
போதும், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து 25 வருஷம் காத்திருந்து பெற்ற மகனை ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய புத்திரன் உன்னுடைய ஏக சுதன் உன்னுடைய நேசகுமாரனாக ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போய் நீ பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளையே, ஒரு 25 வருஷம் காத்திருந்து ஜெபம் பண்ணி பெற்றுக்கொண்ட ஒரே பிள்ளையை ஆண்டவர் சொன்னார், நீ என்னை நேசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நான் தான் உன்னை காணானுக்கு வர சொன்னேன். ஆமாண்டவரே, நீ இப்பொழுது உன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் நீ பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொன்னார். நாங்க இப்ப சொல்லுவோம், ஆபிரகாம் அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் தலி செலுத்தும்படி ஒப்புக் கொடுத்தால் ஆண்டவர் ஆனால் வாங்கிக் கொள்ளவில்லை, ஆண்டவர் ஆபிரகாமை ஆசுவை தனுப்பினார். இப்பொழுது நாங்கள் ஒரு பிள்ளையை ஊழியத்துக்கு தேவை இல்லாவிட்டால் ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிறீங்கன்னா நான் உடனே கையெழுத்துவோம். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் கொடுத்த உடனே ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் எங்களிடத்துல பிள்ளையை கேட்க மாட்டார், வேற ஏதாவது தான் கேட்பார். அது நாம் நிறை அதிகமாய் நேசிக்கிற ஏதாவது ஒன்றை ஆண்டவர் பார்த்து கேட்பார், இதை எனக்காக தர அல்லாவிட்டால் அதை விட்டுவிட நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நாங்கள் சொல்ல, ஆண்டவரே அல்லாவிட்டால் ஊழியக்காரரே இதை மாத்திரம் நிற்க காரியம், அது கொஞ்சம் கஷ்டம். அன்னைக்கு ஒரு ஆபிரகாமுக்கு ஒரு பாஸ்டர் இருந்தால் நிச்சயமாய் ஆபிரகாம் செலவழியை சண்டை பிடிச்சிட்டு போயிருக்கான். இனி நான் வரமாட்டேன், என் எங்கடியாக்கள் சர்ச்சுக்கு வராட்டி போன் எடுத்தோட சொல்றது, பாஸ்டர் இனி வார ஐடியா எனக்கு இல்ல, போதும் என்னுடைய பாடுகள், போதும் எனக்கு பிரச்சனை, போதும் எனக்கு தலையடி, போதும் எனக்கு இந்த பாடுகள் எல்லாம் போதும், நான் இனி வரமாட்டேன். அல்லாடி ஆண்டோட சொல்ல நான் ஜபிக்க மாட்டேன். ஆண்டவர் ஆண்டவர் நம்மை ஒரு விஷயம் சோதித்து பார்க்கும்படி அதை அனுமதித்தாலும் அவர் நம்மோட கூட இருந்து விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் சோதித்து பார்த்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ பலி செலுத்து என்று சொன்னார். ஆபிரகாம் கடந்து போனார். அநேக நேரங்களிலே நான் இப்படி யோசிக்கிறது, ஆபிரகாம் சில நேரத்தில் தன்னுடைய மனுஷிட்டு அனுமதி எடுத்தாரா இல்லையான்னு சொல்லப்படல. அனுமதி எடுத்தும் இருக்கலாம், எடுக்காமல் இருக்கலாம். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது சில நேரங்களிலே பெண்கள் பலவீனமானவர்கள். அவங்க சில நேரம் சாரால் சொல்லியிருக்கலாம், இங்க வாரம் ஆண்டவர் நீரும் போய் பார்த்துக் கொள்ளும், பிள்ளை எங்க வச்சுட்டு போயிடும், ஆண்டவர் பேசினா நீர் போய் கலத்த கூடும் சொல்லியிருக்கலாம். சில நேரம் சாராளமா ஆசீர்வதிச்சு அனுப்பியிருக்கலாம், ஆண்டவர் சொல்லிட்டு கொடுக்கத்தான் வேணும் கொண்டு போகணும் சொல்லி. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை என்னுடைய வீட்டில் அனுமதிக்காம நடந்திருக்கு. நான் கடந்து வருகிற பாதையிலே பார்க்கலாம். ஆபிரகாம் கடந்து போனார். மகன் கேட்கிற, அப்பா கழுதையில விறகு போகுது, வேலைக்காரனும் உதவிக்கு வர்றான், நெருப்பும் வருது, ஆனா அந்த பழி செலுத்துற ஆட்டகானையிலே. ஆபிரகாம் சொன்ன அதை கத்தர் பார்த்துக் கொள்வார். நல்லா கவனிங்க. அநேக நேரங்களிலே நாமண்டா நீதான் மகனே என்று கட்டி பிடிச்சு அழுது ரெண்டு பேரும் மலையில உருண்டு இருப்பாங்க. முதலாவது நான் ஆராதிக்கிற தேவன் என்னார் என்று சொல்லி நான் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதை செய்வார், எதை செய்ய மாட்டார், இதை எனக்கு செய்தால் அவர் நன்மைக்காகத்தான் அவர் செய்வார். அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வது எல்லாம் நன்மைக்கு வரும். ஆனால் சில நேரங்களில் நான் சொல்லும் போது பக்கத்து காலத்துக்கு சொல்லும் பொழுது என்ன எப்படி இருக்கிறீங்க, பிரைஸ் தி லார்ட், ஏதோ இருக்கிறோம், என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, போன மாசம் எனக்கு இப்படி நடந்துட்டு, அப்படி நடந்துட்டா இல்ல பிரதர், அப்படி நடந்தாலும் என்ன என்னுடைய தேவன் என்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்தது. 98 நான் இருந்த இடத்துல அந்த சபை வளர்ந்து வந்தது, ஒரு சர்ச் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்தது. சர்ச்சுக்காய் நாங்கள் ஜனங்களிடத்துல விசுவாசத்திலே கேட்டு பணங்களை சேகரித்தோம். கூலியாக உதவியாக அநேகர் வந்து வேலை செய்தாங்க. எல்லாம் கட்டி விசுவாசத்தினாலே கட்டப்பட்டு கூறு அளவுக்கு வந்துட்டு அந்த இடத்துலதான் ஆண்டவரின் மேலே கை வைக்க வந்தார். எனக்கு தெரியாது கூரைக்காக ஜபம் பண்ணோம், எந்த பணமும் சந்திக்கப்படும், 55,000 தேவை. நான் ஒரு 3 உபவாசம், எதுக்கு எடுத்தாலும் ஊழியக்காரன வேலை உபவாசம் வைக்கிறானே, 3 உபவாசம். 3 ஜபிச்சுட்டு வெளியே வந்தால் நான் பாவிக்கிற என்னுடைய மோட்டர் சைக்கிள் சென்று விதம் பார்த்து என்ன சிரிச்சுது. திரும்பி உள்ளூர் போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னா அதை வித்துரு. அதனால ஆண்டவரே ஒரு மோட்டர் சைக்கிள் தான் இருக்கு, இப்ப நீங்க ஒரு 25 இருந்து கார் இல்லாம நீங்க வந்துருக்கீங்க சொன்னா ரயில் இருக்கலாம், பஸ் இருக்கலாம், ஆனா எங்க சிதம்பரத்திலிருந்து வவுனியா போறதுக்கு பஸ் இருக்கு, அது நினைச்சா தான் வந்த நேரம். சைக்கிள்ல போகலாம், வெள்ளச்சோட்டை போட்டு சைக்கிள்ல ஊழிட்டு போனா வரைக்கும் சிவப்பு சோட்டா இருக்கும். என்னென்னு சொன்னா அந்த ரோடு புழுதி, செம்மண் பரவி இருந்தாலும் அதுல இருந்து போய் திரும்பி வர்றதுக்குள்ள சிகப்பாயிரு. ஆண்டவரே அந்த ஒரு ரெண்டு இருந்தா தானே நீர் கேட்கறீங்க, நீ ஒன்றை கேட்கிறீர்கள். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் மட்டும் ஒன்றுதான் இருந்துச்சு. சரி, அந்த மோட்டார் சைக்கிளை ஜெபம் பண்ணி வித்தாச்சு. வித்து ஆண்டவர் நீர் தேவையை சந்திச்சு கூரை போட்டாச்சு. 3 சில இடங்களுக்கு நல்லா போறது, சில இடங்களுக்கு சைக்கிள்ல போறது, சில இடங்களுக்கு பஸ்ல போறது, இப்படியே போய்கொண்டே இருந்தேன். கேட்கிற ஆங்களுக்கு எல்லாம் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய மோட்டார் சைக்கிளை தர போகிறேன். அல்லேலூயா. நீங்க நம்புறீங்களா இல்லையோ, என்னுடைய எனக்கு தெரியும், என்னுடைய ஆண்டவர் என்ன, நான் ஆராதிக்கிற என்னுடைய ஆண்டவர் என்ன, ஊழியத்துக்களை ஆண்டவர் என்ன ரசித்த ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. இல்லாட்டி நான் 88 செத்து போயிருவேன். என்னுடைய ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். மூன்று மாதத்துல ஆண்டவர் அற்புதமாய் ஒரு கூட்டத்தை வந்தவர், கூட்டத்தை அதுவும் இந்தியால இருந்து வந்தாக்கள். உங்களுக்கு தெரியும், இந்தியால இருந்து இலங்கையில இருந்து வந்தா கொடுத்துட்டு போக மாட்டாங்க, பாஸ்வேர்ட் ஏதாவது புடிங்கிட்டு போலாம்னு பார்ப்பாங்க. இந்தியாவில இருந்து கூட்டத்தை வந்துட்டு ஆண்டவர் பேசுறாங்க சொல்லி எனக்கு ஒரு மோட்டர் சைக்கிளை ஆண்டவர் அலுவலமாய் சந்தித்தார். ஹல்லேலூயா! அந்த தேவன் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா! நான் அன்றைக்கு ஆண்டவர் கேட்டவர் கொடுத்து சந்தோஷமாய் சொன்னேன். ஆண்டவர் ஒன்றுனாலும் சரி எங்களை சோதிப்பதற்கு அவருக்கு கொடுக்க தெரியாம இல்ல, அவருக்கு கூற தேவை 55,000 அஞ்சு லட்சம் ரூபாய் சந்திக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் என்ன செய்யறேன், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு அதை அவர் பார்க்க அவர் விரும்பினார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்துவதற்கு ஆயத்தமாக விசுவாசித்தார். இந்த பிள்ளையை கொடுத்தாலும் 1000 பிள்ளைகளை கொடுக்க கத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நம்மிடத்தில் இருந்து ஒன்று பிடுங்கப்படும் பொழுது, அல்லாவிட்டால் எங்களிடத்தில் இருந்து ஒன்று பறி போகும் பொழுது, நான் தேவனுக்கு முன்பதாக என்ன அறிக்கை செய்கிறேன் என்பது முக்கியமாயிருக்கு. நம்ம சொல்றோமா, இதோட என்னுடைய விசுவாசம் போயிட்டு, அல்ல இதோட என்னுடைய விசுவாச ஜீவியம் முடிந்த நாங்க நினைக்கிறோமா? இல்ல, அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் நிச்சயமாய் நடத்துவார். ஆபிரகாமுக்கு தெரியும், ஆண்டவர் ஏதோ ஒன்று செய்ய போகிறார். சில நேரத்தில் ஈசாக்க கழுத்தை வெட்டும் பொழுது 10 ஈசாக்கு திடீர்னு வந்து நிக்க போறாங்களோ தெரியல. அவர் என்ன விசுவாசத்தோடு போனார்? ஆனால் மனுஷிகமாய் கவலை இருந்திருக்கு. 25 வருஷம் காத்திருந்து ஜபம் பண்ணி, மற்றவன் பரிகாசம் பண்ண, மற்றவன் பேச, சாரால் முறுமுறுக்க, பக்கத்தில் இருக்கிறவன் பேச கேலி செய்ய, அதுக்குள்ள இன்னொரு இஸ்மவேலுடைய பிரச்சனை வந்து தலைவலியாக பிரச்சனையாக இவ்வளவு கவலைகளுக்கு பிறகும் ஒரு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை ஆண்டவர் பலி செலுத்த சொல்றாரே, ஒரு மனுஷிய கவலை இருந்திருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய கரத்தை பார்க்கும்படி ஆண்டவர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு அதை அனுமதித்தார். அந்த இடத்துல அவர் பலி செலுத்த கடந்து போனார். உங்களுக்கு தெரியும், அதை நீட்டிக்கொண்டே போக விரும்ப, பலி செலுத்த அவர் ஆயத்தமான பொழுதுதான் எல்லா காரியங்களையும் மறந்து அவர் அதை பலி செலுத்தும்படி தன்னுடைய பிள்ளையை பலிபீடத்தில் வைத்து அவர் கத்தியே ஓங்குற வரைக்கும் தேவன் அமைதியா இருந்தார். கத்தியை ஓங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், போது நிறுத்து, உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டாயிற்று, நீ விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா! கரங்களை சொல்லுங்க, ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் இன்னைக்கு பைபிள் எடுத்தோன்ன விசுவாசி அல்லது ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்ன சந்தோஷமான விஷயம் தான். ஆனா ஆண்டவர் நிமித்தம் வருகிற சின்ன பாறை அல்ல, சின்ன பிரச்சனையை, சின்ன தலைவலியை நாம் தாங்கிக் கொள்ள நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? சில நேரங்களிலே நாம் முறுமுறுக்கிறோம், பிழையான அறிக்கை செய்கிறோம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உலகத்திலே அதிகமாக கவலைப்படுகிற விசுவாசிதானா, வேற யாரும் கவலைப்படுறது ரொம்ப குறைவான், விசுவாசிகள் தான் கவலை கூடவான். அவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்க நினைப்பாங்க வேற யாருக்குமே பிரச்சனை இல்லை உலகத்தில், எனக்கு தான் பாஸ்டர் பிரச்சனை எல்லாம், எனக்கு தான் மழை கவிழ்ந்து விழுந்தாலும் எனக்கு தான், பஸ் நின்றாலும் எனக்கு தான், ரயின் ஓடினாலும் ஓடினா, ரயின் ஓடாட்டிலும் எனக்கு தான் பிரச்சனை, தலை வலிச்சாலும் பிரச்சனை, மூக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை. ஆனால் பிரச்சனைகளை மேலே என் தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். அவருடைய கிரியையினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டார் சொல்லி வேதம் சொல்லுகிறார். எங்களுடைய கிரியை இன்னைக்கு நான் விசுவாசம் என்று காண்பிக்க இருக்கிறதா, அல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற பிரதர் இவரை தான் அன்னைக்கு நான் பார்த்தனே அந்த செத்த வீட்டில், அல்லாவிட்ட நான் அன்னைக்கு இவருடைய பிள்ளைக்கு சுகம் இல்லாமே பார்த்தனே, இவர் செய்த அறிக்கையெல்லாம் நான் பார்த்தனே, அப்படி இருக்கு. பக்கத்தில் இருக்கிற கடங்களை கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம், உங்களுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு பிரதர் சிஸ்டர், உங்களுடைய விசுவாச அறிக்கை எப்படி இருக்கு? சில பேருக்கு தலையை கவர்ந்து நிக்கிறாங்க, ஜெபம் பண்ற மாதிரி இருக்கு, என்ன இவர் திடீரென்று வந்து இப்படி இல்ல. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நீங்கள் கத்தருக்காக நிற்கும் பொழுது பிசாசு வைக்கப்பட்டு ஓடுவான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! மனுஷகுமாரன் வரும்பொழுது, நம்முடைய ஆண்டவர் வரும்பொழுது அங்கே ஆண்டவர் சந்தோஷமாய் நாம் அவருடைய நம்முடைய கரங்களை பிடித்து அவர் அழைத்துக் கொண்டு போவார். ஹல்லேலூயா! என்று சொன்னால், நான் விசுவாசத்துல இதுவரைக்கும் நான் நின்றிருக்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்ல முடியும். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் என்ன செய்தனா அனுதினமும் தன்னுடைய சுழலை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வர கடவன். ஒன்பதாம் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க பிரதர். 9:23
பின்பு அவர் எல்லோரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன்.
இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற மனுஷனுக்கு தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிற மனுஷன் தான் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தில் அங்கே அவன் நடக்கிற மனுஷன் எப்பொழுதுமே ஆயத்தமாயிருக்கணும். இந்த பிரச்சனை இப்படியும் வரலாம், அல்லது அந்த பிரச்சனை அப்படியும் வரலாம். என்ன இந்த நான் உலகத்தில் உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது ஏதோ ஒரு காரியம், அது எனக்கு விருப்பம் இல்லாத காரியம் நடந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் தன்னைத்தான் வெறுத்து இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவருக்கு பிரச்சனை இருந்து கொண்டாரு. இந்த உலகத்தை நான் வாழ்ந்த நாட்கள் முழுக்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்காது நிச்சயமா. ஆனால் பிரச்சனைகள் சில நேரங்களிலே பாடுகள் போராட்டங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது நான் அதை பார்த்து நான் சோர்ந்து போகவே கூடாது. பேதுரு கடல் மேல நடந்தார், ஆண்டவர் சொன்னார் நடந்து வர சொல். உலகத்தில் இயேசு கிறிஸ்து பேதுரு தான் நடந்தார். ஆனால் அவர் அந்த இடத்திலே பார்த்த சூழ்நிலைகளையும் அந்த இடத்திலே பார்த்த காரியங்களையும் கடல் அலை எழும்பி வருகிறதையும் அவர் பார்த்த உடனே இயேசுவை விட்டுட்டு கடலை பார்த்தார், கால ஆரம்பிச்சார். ஆண்டவர் பேதுருவை கையை பிடிச்சு தூக்கிட்டு தான் சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் நீ சந்தேகப்பட்டாய். ஆண்டவர் ரட்சிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே கேன்சர் சுகமாயிருக்கும், அற்புதம் நடந்திருக்கும், அல்லது பெரிய வியாதிகள் சுகமாயிருக்கும், அல்லது பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், அப்ப நாங்க சந்தோஷமா ஓடி வந்திருப்போம். இப்ப காத்து அடிக்குதா? இப்ப பிரச்சனை வருதா? இப்ப சொன்ன இடத்துல நான் சேர்ச்சிக்கு வர கஷ்டமா இருக்குதா? உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுது. 88 முல்லைத்தீவிலிருந்து யாழ்ப்பாணம் போகும் பொழுது தருமபுரம் என்ற இடத்துல நான் அங்கே இந்திய நாமியோட இருந்த சிலரோடு சிலரால கைது செய்யப்பட்டேன். நான் இந்தியாவில் போய் படிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலை செய்த 88 அப்பதான் வந்த நான். எனக்கு இங்க நன்மை தீமையெல்லாம் தெரியாது. என்னைய பிடிச்சிட்டு இயக்கம்னு சொல்லி அடிச்சு அவங்களுடைய அவங்க எடுக்க வேண்டிய எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து கடைசியா சொன்னாங்க, இவர் எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்றபடியால இவரை போட்டுருவோண்டா அப்படின்னு அவங்க பாசையில சொன்னாங்க. அப்ப போடுறேன்னு சொன்னா இங்க போடுறது அல்லாட்டி இங்க போடுறது. அவ சொன்னாங்க, இவனை போடுறதுக்கு முதல் இவரையே கிடங்குகின்ற சொல்லணும்னு சொல்லி என்ன படுக்க விட்டு அளந்து கிடங்குகின்றாங்க. நான் தான் கிடங்குகின்றேன், எனக்கு நானே. எங்கேயாவது அப்படி பார்த்துருக்கீங்களா? தனக்கு தானே சவ கிடங்குனால பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா இனி பார்க்க மாட்டீங்க. கிண்டி இடுப்பளவு கிண்டவராக எனக்கு அதுக்கு மேல செயல்பட முடியல. காய்ச்சல் வந்துட்டு, மரண காய்ச்சல். கிடங்க விட்டு வெளியே வளர்ந்து ஒரு சின்ன அறைக்குள்ள கொண்டே பூட்டி வச்சுட்டாங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சது நான் சாக போறேன்னு சொல்லி. அப்பதான் நான் ஆர்சியில இருந்தபடியா செத்து போன என்னுடைய தெய்வங்களுக்கு எல்லாம் மனுஷ கணக்கில் 200-300 மனுஷ கணக்கில் நேர்த்தி வச்சு களைச்சு போய் சோர்ந்து போய் இருந்தேன். 8 ஆயிட்டு என்னை பிடிச்சவங்க சந்தோஷமா இருந்தாங்க, சொன்னாங்க 20 ஆளை போட்டுறலாம். அப்பதான் ஒரு விசுவாசி, ஒரு ஆண்டவர் புள்ள, அவரை ஏதோ காரணத்துக்காக பிடிச்சு அடிச்சுட்டு இந்த ரூம் கொண்டு தள்ளி விட்டாங்க. அவர் சொன்னார், இயேசு நல்லவர், நாளைக்கு காலையில் 8 உங்களுக்கு விடுதலை. நான் சொன்னேன், ஐயா எனக்கு நான் தான் கிடங்குன்னா கிடங்கு பக்கத்துல இருக்கு, 20 இந்த மண்டையில போட போறாங்க. நீர் இயேசு நல்லவர், இயேசு காலையில 8 இந்த விடுதலை செய்வார்னு சொல்றீங்க. அப்படி உண்மையாய் என்னை விட்டா நான் இயேசு நம்புறேன். ஹல்லேலூயா. அப்படியே நான் சொன்னபுற அந்த விசுவாசி என்ன சொன்னா தெரியுமா, நான் சொல்றேன் என்னுடைய ஆண்டவர் உங்களை நாளைக்கு விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. அந்த தீக்கசனம் பழகிதான் இன்றைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன். ஆனா நம்ம ஆட்கள் சோம் இல்லாம ஒருத்தனை போய் ஆஸ்பத்திரியில பார்த்தா, பாஸ்டர் இவரை பார்த்தா 3 நாளைக்கு தாங்குவார் மாதிரி தெரியலையே. இவருக்கு வருத்தக்காரன் இன்னும் வருத்தக்காரன் ஆயிடுவான். அந்த அந்த தம்பி ரசிக்கப்பட்ட பிறகு நான் ஆளை வாழ்க்கையில இன்னுமே காணல, ஆனா என்ன கொண்டு போய் கட்டி வச்சு எனக்கு நல்லா அடிச்சு வர ரசிக்கப்பட்டு பிரபாட சேர்ச்சியில லண்டன்ல இருக்க. போன வருஷம் நான் சார்ஜ் சொன்ன பொழுது ஆராதன முடியவர் சொன்னார், உங்களை கட்டி வச்சு தோல் இடிச்சதுல நானும் ஒரு ஆள். அது நல்ல விஷயம், கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரசிக்கப்பட்டுட்டீங்க, கவனிங்க. ஒரு மரணமான சூழ்நிலை நான் நிற்கும் பொழுது அந்த தம்பி அவன் ஜெபம் பண்ணலாம் ஒண்ணு இல்ல சொன்னா, நீங்க நாளைக்கு காலையில 8 மணிக்கு விடுதல, இரவு இரவா மழை பெஞ்சது, எங்களை பிடிச்சு கொண்டு போறாங்க, எதுவும் வரல, இரவு எனக்காக ஜெபம் பண்ணி அந்த தம்பி விட்டுட்டு போயிட்டார். காலையில ஆளை விட்டாச்சு, சரியா 8 மணிக்கு வந்து சொன்னாங்க உங்களுக்கு விடுதலை, வெளியே வாங்கன்னு சொன்ன. எழுந்து நடக்கல, ஒருவர் கையில பிடிச்சி கூட்டி கொண்டு போனா வெளியில எங்க அம்மா வேண்டாம், அன்னைக்கு எனக்கு விடுதலை. அம்மா நினைச்சா நான் அங்க போய் இங்க போய் எல்லாம் தலைச்சுதான் எனக்கு விடுதலை, எனக்கு தெரியும் என்னுடைய ஆண்டவர் என்னை விடுதலை செய்தான். அல்லேலூயா. கரங்களை எழுதி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் மரணக்குழியிலிருந்து நீக்கின ஆண்டவர் சும்மா ஒரு ஆக்சிடென்ட்ல என்ன கைவிடுவாரா? அல்லாவிட்டால் ஒரு சும்மா ஒரு மனுஷனுடைய வார்த்தையினாலே என்ன கொலை செய்வாரா? அல்லாவிட்டால் ஒரு சின்ன ஒரு பாடுனாலே என்னை எடுத்துக்கொள்வாரா? முடியாதே. ஏன்னு சொன்னால் என்னுடைய ஆண்டவர் என்னை மரணக்குழியில் தூக்கிறதுக்கு அவருடைய வேலை முடிகிற வரைக்கும் என்னை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. 95ஆம் ஆண்டு கல்யாண வீட்டுக்கு வந்த என்ன அன்று சொன்னா, நீ பவுனியால ஊழித்து நிக்க வேணும், போகப்படாது. சரி ஆண்டவர் என்று சொல்லி பவுனியால ஊழியத்தை ஆரம்பிக்க போறேன். மார்ச் 20ஆம் தேதி ஒரு 2-3 பேர் ஒரு 5-6 பேரை சேர்த்து ஒரு சபையை ஆரம்பிக்கிறதுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். மார்ச் 8ஆம் தேதி 95ஆம் ஆண்டு நான் கொழும்புல இருந்து பவுனியாவுக்கு வந்து அந்த ஆயுதங்கள் செய்யறதுக்காக வந்திருந்தேன். 8ஆம் தேதி வந்து பவுனியா ஆஸ்பத்திரி கிட்ட ஒரு ரவுண்ட போட்டு இருக்கிறது, அதுல சைக்கிள்ல வந்தான். சைக்கிள்ல வந்தா இந்த ரவுண்ட போட திரும்பி சைக்கிள்ல வந்தான் தெரியும். கொஞ்ச நேரம் சத்தம் கேட்டது, என்னவோன்னு என்ன அடிச்சுது. அதுக்கப்புறம் நான் காலி மயக்கமாகி பவுனியா ஆஸ்பத்திரியில இருந்தேன். அப்ப என்னோட வந்தவங்க சொன்னாங்க, உங்களோட ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து ரவுண்ட் போல திரும்ப திடீர்னு ஒரு மோட்டர் சைக்கிள் வந்து அடிச்சது, நிக்கல விழுந்தீங்க, நெத்தி உடைஞ்சது, மூக்கு உடைஞ்சது, மயங்கிட்டீங்க, ஆஸ்பத்திரியில் வந்து போட்டாச்சு. நல்லா கவனிங்க, ஒரு சைக்கிள்ல போறவாட்ட மோட்டர் சைக்கிள் அடிச்சா மோட்டர் சைக்கிள்ல போறவர் சாவாரா, சைக்கிள்ல போறவர் சாவாரா? அம்மா என்ன சொல்றீங்க? சைக்கிள்ல போறதுனால சாகணும், ஆனா சைக்கிள்ல போன நான் பிழைச்சிட்டேன், மோட்டர் சைக்கிள் வந்து அடிச்ச தம்பி செத்து போயிட்டார். ஏன்னு சொன்னால் அழைத்த தேவனுடைய வேலையை செய்கிற வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு நான் நினைச்சேன் அப்படியா, ஏன்னு சொன்னால் எங்களுக்கு பிரச்சனை வரும், ஆனால் எங்களுடைய தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், என்னதான் பிரச்சனை வந்தாலும் அவன் கொள்றதுக்கு பிசாசு ஆளை செட் பண்ணாலும் சரி, நம்முடைய தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவராயிருக்கான். ஹல்லேலூயா. கடைசியா அந்த மோட்டர் சைக்கிள் அடிச்சு கொண்ட தம்பியில அண்ணன் தம்பி எல்லாம் இருக்காங்க, இப்ப என்ன நண்பரா இருக்காங்க. என்னுடைய மோட்டர் சைக்கிள் அவன் அடிச்ச உடனே லைசன்ஸ் இல்ல, ஒன்றும் இல்ல, நான் வழக்கெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனா அடுத்த நாள் பார்த்தா ஆள் செத்துட்டு. ஆண்டவருடைய கிருபை நம்மோட கூட இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது சில நேரத்தில் நாங்க எங்களை மாம்சத்தில் யோசிக்கலாம், இனிமேல் நான் தப்ப மாட்டேன், இல்ல அவர் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சம்பவத்தை
இந்த நாளில் பார்த்து சீக்கிரமா ஜெபம் பண்ணி கடந்து போக போறோம். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற நேரம், நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவர் ஒரு பொண்ணை, பவுனையே பொண்ணையே அக்னியில போட்டுதான் அந்த ஆசாரியை சோதிப்பான், இது நல்லா இருக்கான்னு சொல்லி. அதை பார்க்கிற அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படாம நம்ம பள்ளம் போயிடலாம். வந்தமா பைபிள தூக்கிட்டு வந்தமா, 5 வருஷம் பாச நான் ஜெயிச்சுக்கு வந்துட்டேன், எனக்கு பல்லவத்துக்கு ஒரு டிக்கெட் எழுதுங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது ஞானசாரம் கொடுத்துட்டீங்க, நான் கட்டாயம் போயிருந்தவன், நான் இந்த உலகத்துல
வாழ்க்கையில வருகிறதான பாடுகள் உபத்திரவங்களை ஆண்டவருக்காக நான் நின்றால் என் தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சில பேருக்கு ஆசீர்வாதம் மாத்திரம்தான், சில பேருக்கு பாடண்டே கதைக்கூடாது, அல்லது பிரச்சனையண்டே கதைக்கூடாது. என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருந்தான், சர்ச்சுக்கு வந்த பிறகுதான் எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு. ஒரு பிரதர் வந்தார், பணக்கார மனுஷன் தான், சொன்னார் சர்ச்சுக்கு வந்த பிறகு எனக்கு இப்படி இப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. நான் சொன்னேன், சர்ச்சுக்கு வந்தவங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தது உண்மைதான், ஆனா இப்ப சர்ச்சுக்கு வந்து பிரச்சனை வந்து நீங்க பிச்சைக்காரன் ஆயிட்டீங்களா? இல்ல தானே, கணக்கு போட்டு சொன்ன 1.5 கோடி உங்களுக்கு என்ன சொத்து இருக்கு? சரியா? ஏதோ 5 லட்சம் 10 லட்சம் நஷ்டமா போனோம்னு கவலைப்படுறீங்க, என்ன 1.5 கோடி தான் இருக்கு. ஆனா நீங்க நஷ்டப்பட்டாலும் ஆட்டப்புள்ள, ஆண்டோடைய பிள்ளை, உங்களுடைய அண்ணனோ தம்பியோ மச்சானோ மாமனோ பல கோடி ரூபா இருந்தாலும் அவங்க போக வேண்டிய இடமே வேற. கண்ணை திறந்து விட்டோம், அவங்க இன்றைக்கு மறிச்சு போனா அவங்க போக வேண்டியவாங்க ஐஸ்வர்ய வாகனத்துக்கு போவாங்க. நீங்க இன்றைக்கு மறிச்சு போனாலும் 10 லட்சம் நஷ்டத்தோடு எங்கெல்லாம் போவீங்க? லாஸோட இடத்துக்கு போவீங்க. தைரியமா வீட்டை போங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா! பக்கத்து களப்பாத்து கேளுங்க, விளங்கிட்டா? என்ன சொன்னால், சில பேருக்கு விளங்குறதில்ல, எனக்கு நான் ஆண்டவர் வந்த பிறகு எனக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். ஐயா, உலக பிரகாரமான எந்த காரியமும் நஷ்டமா போனா அதை லாபமாய் மாற்ற தேவன் நல்லவன் உள்ளவராயிருக்கு. அல்லேலூயா! ஆண்டவர் சொன்ன மார்க்கு, மார்க்கு 9:30 சொன்ன, என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது சௌனையாவது சகோதரியாவது மனைவியாவது இழந்தவன் அதுக்கு முன்னால் ஒரு வசனம் இருக்கு சிஸ்டர், 30 வசனத்துல 9:30 மார்க்கு 10:30 வசனம் நினைக்கிறேன். கண்டுபிடிச்சீங்களா பிரதர்? மார்க்கு 10:30 தானே?
இப்பொழுது இம்மையிலே
இன்மையிலே துன்பங்களோட கூட, அடிக்கடி அந்த பிரச்சனை வரத்தான் செய்யும். இப்ப இன்மையிலே டெலிபோன் எடுத்தா உப்பாரி வைக்கிறதும் அல்லாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த துன்பங்களோட கூட நூறத்தனையாக தேவன் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கரங்களுக்கு சொல்லுங்க, அல்லேலூயா! இந்த உலகத்துல நாம் ரட்சிக்கப்பட்டு வந்தவுடனே ஏதோ ஒரு பிரச்சனை, பிசாசு ஏதோ ஒரு பிரச்சனை காண்பிப்பான். சொல்லுமா, ஜோபுரத்துல போய் அங்க சொன்னது போல, ஆண்டவரே ஜோபு விருதாவாயுமை என்ன செய்யல, விருதாவாயுமை தொழுது கொள்ளவில்லை, நீ 1000 ஆடும் 6000 ஒட்டகமும் 6000 மாடும் கொடுத்துருக்கதான் அவன் தொழுது கொள்றான். எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும் பாபம். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் அதற்கு பின்னால் ரெட்டிப்பாய் ஜோபை தேவன் ஆசீர்வதி, இந்த இன்மையிலே தேவன் ஆசீர்வதிப்பார், மறுமையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா! அல்லேலூயா! சும்மா ஒரு சின்ன காரியத்துக்காக ஆண்டவரை விட்டுறாதீங்க, அவர் தான் அஸ்திபார், அவர் தான் நமக்கு எல்லாம். நான் சின்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறதை நிப்பாட வேண்டாம், சின்ன காரியத்துக்காக ஊழியம் செய்ய நிப்பாட வேண்டாம், சின்ன காரியத்துக்காக பாடுறதை நிப்பாட வேண்டாம், சின்ன காரியத்துக்காக தேவனுக்கு செய்கிற சின்ன சின்ன ஊழியங்களை நிப்பாட வேணாம். சாத்தான் உடனே ஆலோசனை கொடுப்பா, தான் நீ ஊழியத்தில் விட்டு நின்று எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் ஆயிருக்கும். நீ ஜெபம் பண்றத நிப்பாட்டு, உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் ஆயிருக்கும், இன்பமான நித்திரவர். ஒரு சகோதரி சொன்னா, பாஸ்டர் அதிகமா 3 மணித்தான் நான் ஜெபம் பண்ண வலிக்கிட்டேன், காலையில பின்னேறோம் இரவு ஜெபம் பண்ண, அப்பதான் பிரச்சனை கூட வருது. நான் ஜெபத்தை நிப்பாட்டாதீங்க, ஜெபத்தை நிப்பாட்டுதான் நல்லா நிம்மதியா நித்திரவர், அப்படித்தான் இருக்கும், நிப்பாட்டாதீங்க. சில பேர் சிரிக்கிறத பார்த்தா என்னமோ தெரியல, ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம உண்மை உறுதியாய் நான் அவருடைய காரியத்தில் இறங்கும் போலதான் பிரச்சனை வரும். எதிர்த்து அப்பொழுது பிசாசு ஓடி போவான். நாம் சில நேரத்தில் எழுத்து நிற்கிறது இல்லை, சில நேரத்தில் என்ன செய்யணும் பயந்துரும். நாம் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, ஆண்டவருக்காக எதிர்த்து நிற்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. அவர் எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வாசிங்க தானியேல் 3:15 வசனத்திலிருந்து வாசிங்க பிரதர். தானியேல் 3:15. இந்த 3 வாலிபர்களுடைய விசுவாசம் அன்னைக்கு சோதிக்கப்பட்டது. அவங்களுடைய விசுவாச அறிக்கை நம்முடைய வாழ்க்கையில ஜீவனாயிருக்கும்.
இப்போதும் எக்காணம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, தாளம் விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையில் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிவிக்க போற தேவன் யார்
என்றார். ஒரு குடும்பம் ஒரு வியாதி நிமித்தம் சபைக்கு வந்தது. அந்த வியாதி சுகமாயிட்டு அவங்க சபையில் இருந்தாங்க, ஞானசாரம் எடுத்தாங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு தொழில் இல்ல. அவங்களோட ஒரு தம்பி பிரான்ஸ்ல இருந்து உதவி செய்யறாரு அவங்களோட குடும்பத்துக்கு. என்ன அவருக்கு ஒரு பெரிய வியாதி வந்தது, அதனால வேலை செய்ய முடியாது. அந்த குடும்பத்துக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு தம்பி உதவி செய்யறாரு. அந்த தம்பிக்கு திருமணம் என்று சொல்லி இந்தியாவுக்கு போயிட்டு வந்தாங்க, சர்ச்சுக்கு வரல. ஏழையா சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி விசாரிச்சா, நாளைக்கு வருகிறோம், அடுத்த வாரம் வருகிறோம், அடுத்த வாரம் வருகிறோம் சொல்லி. நான் ஜெர்மனில நினைக்கிறேன், இன்றைக்கு காலையில நான் ஜெபம் பண்ணிட்டு முதல் என்னுடைய மனைவிக்கு போன் பண்ணி யார் யார் ஆராதனைக்கு வரலன்னு கேட்டு 3 வரைக்கும் இதை போன் பண்ணிட்டேன், ஏன் போகல. கவால் சொல்லி பாச நான் சோமில கொழும்பு போயிட்டேன், என்னால சொல்லிட்டு சொல்லிச்சேன் எனக்கு வேலை, அதனால போக முடியல, அரசாங்க வேலை போக முடியல, என்னால சொல்லிச்சேன் அந்த பிள்ளைக்கு சோமில நான் வெளியில போயிட்டேன். எங்களுக்கு தெரியும் வராட்டி அடுத்த ஊசி எப்படி போடணும்னு சொல்லி. அவ அண்டைக்கு பின்னரவே நான் போயிருந்தேன், லோக்கல்ல இருந்தா போனா பாஸ்டர் இந்தியா போயிட்டு வந்த களைப்பு எத்தனை வாரம், 1 மாசமா களைப்பு. ஆனா 1 மாசத்துக்கு அப்புறம் அவங்க வரல. கேட்டா தம்பி சொன்னாராம், நீங்க சர்ச்சுக்கு போனா நான் காசு அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு உதவி தேவை என்று சொன்னால் சர்ச்சுக்கு போவாமல் இல்லைங்க, நீங்க உதவி தேவையில்லை என்று சொன்னா சர்ச்சுக்கு போங்க. உடனே அவங்க நல்ல முடிவெடுத்தாங்க, இந்த இயேசு கூப்பிட்டா வராதா? இல்லதாங்க. பாசனா அப்ப போவர், நாங்க அந்த நாள் பெரிய பெரிய சிலையெல்லாம் எங்களை சேர்த்துல இருந்துச்சு, ஒன்றுமே இல்ல, பாச ஒன்றவே காட்ட மாட்டேன். வருகிறார், ஆசீர்வதிக்கிறார் என்று சொன்னால் அவர் இங்கிருந்தே போயிடுறார். அப்படியே அவங்க நல்ல முடிவெடுத்தாங்க, நாங்க சேர்ச்சுக்கு வரமாட்டோம். என்னட்டையும் சொல்ல இல்ல, விசிட் பண்ண போன ஊழியர்கள சொன்னாங்க, எங்களுக்கு இயேசு போதும், சுகம் கிடைச்சிட்டு, நாங்க சாப்பிடணும், அதனால எங்க தம்பி போ வேணாம்னு சொல்லிட்டா நாங்க வரமாட்டோம். ஐயா, இந்த பிரச்சனை வித்தியாசமான கோணத்துல இங்க இருக்கலாம். நீங்க ரசிக்கப்பட்ட நீங்க உங்க சொந்தக்காரர்கள் பணம் அனுப்பி போஸ்ட், நீ கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும், இயேசு அறிஞ்சுக்கணும், இல்லாட்டி நீ செத்து போயிட்டான் அறத்து போய் நாங்க சொல்ல பயப்படுவோம், அதாவது யோசிப்போம். ஆனா உலகத்து மனுஷர்கள் இன்னைக்கு தைரியமா சொல்றாங்க, சர்ச்சுக்கு போகாத, போனா நீ கெட்டு போயிடுவான். அதுக்கு இன்னைக்கு ஆமா போட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த 3 வாலிபர்களும் கைதிதான். இந்த 3 வாலிபர்களும் ராஜாவுக்கு அடிமைதான். ஆனா அவங்க சொன்னாங்க, நாங்க கும்பிட மாட்டோம், கும்பிடவே மாட்டோம். அடுத்த 17 வசனத்தை வாசிங்க பிரதர். 17,
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி.
அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்திலே இந்த காரியத்தை குறித்து உமாக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல, நாங்க இயேசுவைத்தான் நாங்க வணங்குவோம், இந்த பொய்ச்சலை நாங்க வணங்க மாட்டோம், உமாக்கு இந்த காரியத்திலே நாங்கள் உமாக்கு இது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிறோங்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் தப்புவிப்பார். தப்புவியால் போனாலும் நாங்கள் இயேசுவை தான் கும்பிடுவோம். ஹல்லேலூயா, கரங்களை சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நமக்கு முன்பதாக ஒரு சிலையை கொண்டு நிப்பாட்டி கும்பிடுச்சுன்னா கும்பிட மாட்டோம். நமக்கு தெரியும் சாத்திராங்க நெருப்புல விழுந்தும் ஆண்டவர்களை பாதுகாத்தா சத்தமா சொல்லையா. ஆனா ஞாயிற்றுக்கிழமை 100 ஈரோ காலம்னு சொல்லி முதலாளி வேலைக்கு வாங்க போயிரும். ஏன் பிரதர் வரல? இன்னைக்கு ஓவர்டைம் 100 ரூபாய் காலம் முதலாளி சொன்னார், அதுதான் நான் வரல. எல்லாரும் இல்ல, ஆனா நம்முடைய விசுவாசம் அப்படியும் சோதிக்கப்படும். அல்லாடி அன்றைக்குத்தான் நெருங்கின சொந்தக்காரர் சாமந்தி வர வச்சிருப்பாங்க. வேற நாள்ல நேரம் இல்ல பிரதர், ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணன்ற மகளுக்கு சாமத்திய வரும். பிசாசு தேவனை ஆராதிப்பத விட எங்களுக்கு முக்கியமான காரியங்களை காட்டுவான். அப்படியே ஒவ்வொரு சீனா போவோம். நாம் அதற்கு எங்களை ஒப்பு கொடுத்தால் நாம தோல்வி அடைந்து விடுவோம். அங்கே 3 பேருக்கு முன்பதாக பெரிய பிரச்சனை வேதம் சொல்றது 60 மூலமா தங்கத்தினால செய்திருக்க ராஜா, அதை விட பெரிய ராஜா நேபோத் நேச்சன் சொல்றாங்க. இது எங்களுக்கு அவசியம், இதுக்கு இதை குறித்து நாங்கள் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. எங்களுடைய தேவன் ஜீவிக்கிற ஆண்டவர், எங்களுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ளவர். நான் எங்களுடைய தேவனை மாத்திரம் தான் நாங்கள் வழங்குவோம், இதற்கு முன்னால விடமாட்டோம். நேர்ப்பு தூக்கி போட்டா பரவாயில்லை. விசுவாசம் சோதிக்கப்படைக்கணும் தைரியமா நின்றார். எனக்கு முன்பதாக இருக்கான வியாதி ஓடிப்போம், சாபமும் ஓடிப்போம், பிசாசும் கட்டுக்களையும் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த 3 பேரும் தங்களுடைய வாயினாலே தைரியமாய் அறிக்கை செய்தாங்க. பாருங்க, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய அறிக்கை தான், ஆண்டவர் தப்புவிச்சாலும் சரி, இந்த வியாதியில சுகம் தந்தாலும் சரி, சுகம் தராமல் போனாலும் என்னை என் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்ய மாட்டார். நான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு என்று சொல்லி எங்களை எந்த அளவுக்கு நாங்கள் அர்ப்பணிச்சு இருக்கிறோமோ அந்த அளவுக்கு எங்களை ஆண்டு உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 பேரும் கைதிகள் தான், வேலைக்காரர்கள் தான், ஆனால் தேவனை தொழுது கொள்ளுகிறவர். இன்னைக்கு எங்களுக்கு நாங்கள் அடிமையா இருக்கலாம், அதாவது வேலை இல்லாமல் இருக்கலாம், அதாவிட்டா நான் வயசு போய் இருக்கலாம், ஆனால் என் தேவன் என்னை பாதுகாக்க, என்னை வழிநடத்த, என்னை போஷிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்க அவர் நிச்சயமாய் நடத்துவார். ஆனால் ஒரு நாள் நம்ம வைக்கப்பட விட மாட்டேன். எங்க தேசத்துல பிரச்சனை இருக்குதான், பாடு இருக்குதான். வவுனியாவில் ஒன்று கொழும்புல இருந்துலாம், இல்லாட்டி வன்னியில இருந்துடலாம், ஏன்னா அங்கால இது இங்கால. ஆனா வவுனியாவில எல்லாமே இருக்கு. வீடியோ எடுக்கிறாங்க சொல்ல முடியாது, எல்லாம் இருக்கு. ஆமியும் இருக்கு, பொலிசும் இருக்கு, அண்ணனும் இருக்கு, தம்பியும் இருக்கு, மச்சானும் இருக்கு, மாமானும் இருக்கு, காசு வாங்கினவங்க இருக்கான், பிட் பக்கெட் இருக்கான், பிராட் இருக்கான், களவு எடுக்கிறான், சுர்றவன் இருக்கா, எல்லாம் இருக்கா, எல்லாம் இருந்து யாரும் பேங்குக்கு போறான்னு பாத்துட்டே இருப்பாங்க, யாரு தான் காணி வாங்குறான்னு பார்த்துட்டே இருப்பாங்க, யாரு தான் வீடு கட்டுறான்னு பார்த்துட்டு இருப்பாங்க, யாரு தான் நல்ல மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தா பார்த்துட்டு இருப்பாங்க, அதை விட யார் யாரோட போய் கலைக்கிறாங்கன்னு ஒரு கூட்டம் பார்த்துட்டு. எல்லாவற்றையும் கண்களையும் மறைத்து கர்த்தனை பாதுகாக்க சொன்னால் வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும் நினைச்சான்னு சொன்னா அவருக்கு ஒரு நொடிப்பொழுது காணும். நாங்க கணக்கை யோசிப்போம், கணக்கை யோசிப்போம், ஒரு வேலையை செய்ய கணக்கை யோசிப்போம். ஆண்டவருக்கு நான் இல்லாட்டி என்னொரு மனிதன் ஆண்டு எழுப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறான். அல்லேலூயா. நீங்க செய்யலன்னு சொன்னா என்னால கொண்டு வந்து வைக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்க. நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அங்கே 95 ஆண்டவர் உழுது கொண்டு வந்து இங்க வைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்ட ஆண்டவரே, நான் கல்யாணம் விட்டு வந்தா திரும்பி போகணும், என்னுடைய மனுஷ பிள்ளைகள் இந்தியாவில் இருக்கிறாங்க, நான் இங்க நிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னா நான் மனுஷ பிள்ளைகளை இந்தியாவிலிருந்து கொண்டருவேன், நான் உனக்கு இருக்கிற இடம் தருவேன், அப்ப பாஸ், நான் உனக்கு பாஸ் தருவேன் சொல்லி 3 நாள்ல 3 அற்புதம் நடந்தது. முதல் நாள் ஜெர்மன் தேசத்திலிருந்து ஒரு சகோதரன் திருமணத்துக்காக ஜெபமான இடத்துல வந்தார். அந்த காகிதத்துக்காக நாங்க உபாசி ஜெபமானு சொன்னோம். மூன்று நாள் ஒரு அற்புத ஆண்டவர் செய்வார் சொல்லி அது அற்புதம் நடந்தது. அவர் அந்த செட் போடுறதுக்கு ஒரு தொகை பணத்தை கொடுத்தார். ஒரு வேலை முடிஞ்சு. இரண்டாவது பாஸ் ஏன்னா நான் அறியாத ஒரு சொந்தக்காரர் அந்த ஊர்ல இருந்தார்கள். அவர்கள் என்னை கூப்பிட்டு தாங்கள் புனன் என்று எனக்கு பாஸ் வாங்கி தந்தாங்க. அந்த வேலையை ஆண்டு அடுத்த நாள் சந்தித்தார். மூன்றாவது என்னுடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு டிக்கெட் வாங்கணும். என்னதுல காசு இல்ல. கொழும்புல வெளிநாடுகளுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கிற ஏஜென்சியில மனசுக்கு பேர் பிடிச்சிருந்தது. கொழும்புல நான் ஊழியம் செய்ய நேரத்தில் அப்படியே சுத்தி வந்து சொன்னாங்க, இப்படி ஒரு ஆளுக்கு பேர் பிடிச்சிருக்கு, ஜெபம் பண்ணணும். சரி ஜெபம் பண்ணிடுவோம். போய் ஜெபம் பண்ணி அவர்கள் ஆஸ்பத்திரிக்கும் அங்கேயும் இங்கேயும் 6000 ரூபா ஒரு நூல், அப்படி ஒரு 18000 ரூபாய்க்கு நூல் மாத்திரம் கட்டியிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து அந்த பிசாசுக்கு ஜெபம் பண்ணா அது போயிச்சு. ஏன்னா நான் வரந்தவங்க அது காத்திருந்த மாதிரி இருந்து போயிச்சு. அவர் சொன்னார், ஐயா பெரிய சந்தோஷம், என்ன செய்யணும்? நான் சொன்ன எனக்கு ஒரு 3 டிக்கெட் வேணும். சொன்னா உங்களுக்கு உங்களுக்கு இல்லாத டிக்கெட்டா? அதுக்கு தானே நான் இருக்கேன். டிக்கெட்டை வாங்கினால் மனுஷ பிள்ளைங்க வந்தார்கள். ஆண்டவர் செய்யணத்தை தடைபட. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்ன நினைக்கணும் தெரியுமா? இது நான் தான் கஷ்டப்பட்டு வேலை செய்த செய்யணும். இது நான் தான் கஷ்டப்பட்டு எடுக்கணும். அல்லது இது நான் தான் கஷ்டப்பட்டு கொடுக்கணும். இல்லையா, நான் ஆண்டவர் பிள்ளை. ஆண்டவர் ஒரு இரவில் அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. கரங்களை சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு இரவில் அற்புதத்தை செய்வார். வியாதி உள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு இரவில் அற்புதத்தை செய்வார். எங்களுடைய வாழ்க்கையில் வரலான போராட்டங்களை ஆண்டவர் இன்றைக்கு காங்கிரமாட்டார். அவர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். நான் விசுவாசித்தான், நான் விசுவாசியா இருந்தால் நடக்கும். நான் ஆண்டவர் பிள்ளையாய், நான் ஆண்டு உறுதியாக ஆண்டவருக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல நான் ஜபிக்கப்போறேன். இப்போ இந்த காரியங்கள் அவனுடைய உறுதியின் நிமித்தம் ஆண்டவர் அந்த 3 பேரை விடுவித்தார். இப்ப ஆண்டவர் விதவையை சோதிக்கிறார். 1 ராஜாக்கள் 17:10 வாசிங்க பாபம். 1 ராஜாக்கள்.
அப்படியே அவன் எழுந்து சால்வாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமோ வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றான்.
இங்க அந்த சிக்கன் பூஸ்டா என்ன சாமான் பூஸ்ட் இருக்க பிள்ளைகள் சாப்பிடுவாங்களே, சிக்கன் கீல்ஸ் அல்லது பூல்ஸ். ஒரு இவ்வளவு நீட் ஒரு விரல நீட்டு இருக்கும். இப்ப அந்த அம்மாட்ட அந்த ஒரு சின்ன துண்டு தான் இருக்கு. அவ சொல்றா, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் தான் இருக்கு. இது என்னுடைய பிள்ளையும் நானும் சாப்பிட்டு செத்து போக போறோம். ஆண்டவர் செத்து போறோம்னு சொல்றவனையும் அவனுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து அற்புதத்தை செய்வான். பலனையும் வாசிச்சிருக்கிறோம். எளிய பலவந்தம் பண்றார், இங்க வாங்க, நீ சொல்றபடியே நீ செய். ஆனா ஒரு துண்டு, ஒரு துண்டு இருக்குதானே? இல்லதான், இருக்கிறதுல சின்ன துண்டா நீ ஊழியத்துக்காக கொடு. நீங்க ஊழியத்துக்காக ஊழியக்காரனுக்காக சின்ன துண்டு இருக்கு. என்னட்ட 10 ரூபாய்தான் இருக்கு. நாளைக்கு எனக்கு எனக்கும் பிள்ளைகளுக்கும் சாப்பாட்டுக்கு ரைட் ஓகே. அதுல ஒரு சின்ன துண்ட 2 காசு அந்த விதவை போட்டதான்னு கவனமாய் பார்த்தேன். அதே போல இந்த விதவைட ஒரு சின்ன துண்டு வலுக்கட்டாய் வாங்கிக்கிற, நீ தலைதான் வேணும். சில கஷ்டப்படுற பாச எனக்கு வேலையே இல்லை, இந்த நேரத்தில் காணிக்க கேட்கறீங்களு யோசிக்கலாம். நீங்க வந்துரு, நான் வந்திருக்கிறது உங்களுக்கு சில பேருக்கு சோதனையா இருக்கு. வந்துட்டான்ப்பா ஒருத்தன் இல்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி என்னை கொண்டு வந்திருக்கிறான். சத்தமா சொல்லுங்க, அழகையா நீங்க இன்னைக்கு 10 ரூபா தாள வச்சுட்டு 5 ரூபா தாள போட்டுருக்கலாம், நோ ப்ராப்ளம். தேவன் கொடுத்தது நிமித்தம் உங்களை ஆசீர்வதித்தான். ஆமே. அது உங்களுக்கு சோதனையாயிருந்தா அந்த 10 ரூபா தாளை நீங்க போட்டுருங்க. ஆண்டவர் 10 ரூபாய் தாள உங்கள்கிட்ட போன சொல்லி பேசியிருந்தா போட்டுருங்க, இல்லாட்டி நீங்க பிரயோகம் கவலைப்பட வேண்டியவர். ஏன்னா நான் கவலைப்பட்டேன். மார்ச் மாதம் இந்தியா போயிருந்தேன். போகும்பொழுது போன மனுஷன் லண்டன்ல இருந்து போயிருக்கிற அபுதாபியில 2 மணிக்கு விடுவாங்க எனக்கும் என்னுடைய மனைவிக்கு. நல்லா கேளுங்க, யாராவது நித்திரம் பண்றாதீங்க. நல்ல அழகான மணிக்கு எனக்கு கோல்டு வாட்ச் பிடிக்காது, அதனால வெள்ளி வாட்ச்ல சைட்ல செயின் வச்சு சைட்ல கோல்டு டொட் வச்ச மணிக்கூடு, சுவிஸ் மணிக்கூடு, $100 ரெண்டு வாட்ச் எனக்கும் மனைவிக்கு ஒரே மாதிரி. இந்தியா ஊழியர்கள் போனோம். இந்தியாவில் ஒரு ஊழியர்கார விட சாப்பிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேசினார், நீ இந்த மணிக்கு விட்ட இந்த பாஸ்வேர்டை கொடுத்துரு. ஆண்டவர் இடத்துல அப்படி சொன்ன பேசுறது உண்டு. ஆண்டவர் ஜீவிக்கிற ஆண்டவர் அல்லவா, நிச்சயமா பேசுவேன். சரியா ஆண்டவர் என்று சொல்லிட்டேன். பின்னேறம் போல என்னுடைய மனைவிட்டு சொன்னேன், ஆண்டவர் எப்படி பேசுறார், இந்த ஊழியக்காரருக்கு இந்த வாட்ச காட்டி கொடுத்தா நாங்க மறுபடியும் திருப்பி இந்தியாவுக்கு வருவோம், வரைக்க கொடுக்கலாம். இப்பதான் நீங்க கட்டிருக்கிறீங்க, போன முதல் கல்யாணம் விட்டு கட்டினீங்க, இப்ப கட்டிருக்கீங்க, இப்ப கொடுக்க வேணாம். நான் சொல்றதை கேளும் சாரால், ஆபிரகாம் சொல்றதை கேளும். அப்ப நான் சொன்னேன், சரி அப்ப திரும்பி வரைக்க கொடுப்போம், திரும்பி வரைக்க கொடுப்போம். அவருக்கு தான் கொடுக்கற, வேற யாருக்கு நீங்க கொடுக்காதீங்க, திரும்பி வரைக்க கொடுப்போம். சரி அம்மா சொல்லிட்டு போயாச்சு. நாங்க சில இடங்களுக்கு ஊழியர்களுக்கு போயிட்டு ஒரு நாள் சேலத்துல வந்து ஒரு ஊழியக்கார அம்மா கிட்ட படுத்தோம். மேசல மணிக்குள்ளம் காட்டி வச்சுட்டு நாங்கள் படுத்தோம். இந்த மாதிரி மெத்தையில தானே கீழே படுத்திருந்தோம், முன்னாலே மேசை. ஒரு சாமத்தில் திடீர்னு எனக்கு முழிப்பு வந்தது, எழுதி மேசையை பார்த்தா மணிக்கூட்ட காண இல்ல. ஜன்னல் காலம் ஒரு ஆள் நிக்கிற, இந்தியாவில் நிறைய கள்ளன். அந்த கள்ளன் என்ன செய்யறான்னு சொன்னா, மேசையில இருந்த என்ன மணிக்கூட தடியை விட்டு அப்படியே ஜன்னலுக்கு ஆளை கொண்டு போயிட்டான். எனக்கு பக்கத்தில் மனுஷன மணி கொடுக்க அதை அவன் காண இல்ல, பக்கத்துல என்ன சேர்த்துருக்கு அதுக்குல காசுக்கு அதையும் காண இல்ல. மணிக்கூட மாத்திரமா கொண்டு போகணும், மணிக்கூட கலவ போயிட்டு. அப்பதான் நான் யோசிச்சேன், ஆண்டவரே சொன்னோன்னு கொடுத்திருந்தா ஆசீர்வாதம் எனக்கும் அந்த ஊழியக்காரன் கீழ்படியலையே. இன்றைக்கும் கவலை அதான் சொல்றேன் உங்களுக்கு. சில நேரம் சில அம்மா அம்மா அவங்க எல்லாம் அப்படி இல்ல, பக்கத்து கால பார்த்து சொல்லுங்க, அம்மா அம்மா எல்லாரும் நீங்க அப்படி இல்ல, நீங்க ஆண்டவர் சொன்னோட கீழ்படுவீங்க. ஆனா சில பேர் எந்த மனசு மாதிரி ஆகல், ஐயா எலியா வலுக்கட்டாயப்படுத்துறாள், அம்மா நீங்க சொன்னபடி நீங்க ஆயத்தப்படுத்துங்க, பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உனக்கு ஆசீர்வாதத்துக்காக ஒரு துண்டை கொண்டு வா, ஒரு துண்டை கொண்டு வாண்டு பலவந்தம் பண்ணுகிறா, ஒரு துண்டை கொண்டு வாண்டு சொல்லுகிறா, நீ குடுத்து பார். உடனே அப்பதான் அந்த அம்மா, என்ன கடைசி நேரத்தில் இந்த மனுஷன் வந்து நான் என்னுடைய பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம்னு சொன்னவரை விடுறா இல்லையே, சரி கொடுத்து தான் பாப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி அந்த அம்மா கொடுத்தா. அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த மா குறையவும் இல்ல, என்ன குறையவும் இல்ல. தேவன் பெரிய அற்புதத்தை செய்யும். ஊழியத்துக்கு கொடுக்கிறவங்களை வேலை இல்லாவிட்டாலும் தேவன் போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் அற்புதம் செய்கிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நீங்க இலங்கைக்காக கொடுத்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் பல்லவத்தில் பெரிய வீடு கட்டி வச்சுக்க விசுவாசிங்க. ஆனா உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுத்த ஒரு மனுஷனும் வைக்கப்பட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்லுவேன், மணிக்கூட கொடுத்திருந்தா கவலை இல்லை, கள்ளன் கொண்டு சொன்னதுல மணிக்கூடு பேர்ஸு ஷர்ட்னு கலவு போயிருந்தா பிரச்சனை இல்லை. கள்ளன் கரெக்டா இந்த மணிக்கூட மாத்திரம் கொண்டு போனா, கள்ள மணிக்கூட எடுத்தோம்னா எனக்கு முழிப்பு வந்து, அந்த முழிப்பு முந்தி வரக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது, ஒரு நாளும் அவர் பிச்சைக்காரனும் அல்ல. அவர் நம்மை வைக்கப்பட விட மாட்டான், நிச்சயமாக நம்மை நடத்துவான். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுமினிப்போமா, எல்லாரும் நினைப்போம். மல்கியா 3:10 சொல்லுகிறது, ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பண்டக சாலைகளை கொண்டு வந்து கொடுத்து என்னை சோதித்து பாருங்க என்று சொன்ன ஆண்டவர் பசவவாதனை காணிக்கையில் நம்மை சோதிக்க தன்னை சோதித்து பார்க்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனாலே நம்முடைய விசுவாசம் சொன்ன தசவமாதனை காணிக்கையில கூட சோதிக்கப்படலாம். நாம் உண்மையாய் கொடுப்போம், தசவமாத உண்மையாய் சபைக்கு கொடுப்போம், ஊழிய வளர்ச்சி கொண்டு கொடுப்போம், ஆண்டவர் பேசுகிற போது ஊழியர்காக கொடுப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறோம். எல்லா நிலைமையும் நின்று ஆண்டுக்கு நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் இந்த மாலை போல இல்லை நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற இந்த நேரத்தில் நமக்கு ஒரு உதவி செய்ய போகிறார். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா? நீங்க பிரச்சனையோடு இருக்கிறீங்களா அல்லது வியாதியோடு இருக்கிறீங்களா? அல்லாவிட்டால் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்னாங்க இருக்கிறீங்களா? அல்லாவிட்டால் ஊழியம் செய்து சுரந்து போயிருக்கிறீங்களா? கத்தருக்காக நில்லுங்க, கத்தருங்களை ஆஸ்வதிப்பார். கத்தருக்காக நில்லுங்க, ஜெபம் பண்றதை விட்டுறாதீங்க, கொடுக்கிறத நிப்பாட்டாதீங்க, ஆண்டவருக்கு என்ன கொடுங்க. நிச்சயமாய் தேவனை ஆஸ்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர்களை வைக்கப்பட விடமாட்டார், அவர்களை நடத்துவார். எல்லாரும் கண்களை மூடியிருப்போம். கத்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிற நேரம் இது. கத்தருடைய ஆவியானவர் விசுவாசத்தை பலப்படுத்துவார். அவர் நம்மை நடத்த போதுமானவராயிருக்கிறார். நான் உண்மையாகவே சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு என்னுடைய விசுவாசத்தை குறைவுண்டு. அல்லாவிட்டால் நான் இன்றைக்கு ஏனோ